ஓம் ஸ்ரீ சத்குருப்யோ நமஹ. ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் 718வது நம மஹ்யை நமஹ. பூமி ரூபமாக இருப்போள் முந்தைய நாமாக்களில் கூறிய ரகசியமான ரூபத்துடன் இருந்த போதிலும் பூமி போல் தெளிவாக தெரியக்கூடியவள் என்று இந்த நாமா சொல்கிறது. ரகசியமான ரூபமுடையவளை நாம் எப்படி அடைய முடியும் என்று கவலையும் தயக்கம் உள்ள உபாசகர்களை உற்சாகப்படுத்தும் முறையில் இந்த நாமா வருகிறது. அதாவது பூமி போல் தெளிவாக தெரியக்கூடியவள் அப்படின்னு உபதேசிக்கிறது. ஜகத்திற்கெல்லாம் மகிரூபமாக அதாவது ஆதாரமாக இருப்போள் அப்படின்னு சொல்லப்படுது. எங்கும் வியாபித்திருப்பதால் பிரகிருதிக்கு மகி என்று பெயர். இது தேவி புராணம் சொல்கிறது. மகி என்ற நதி ரூபமாக இருப்போள் அப்படின்னு அம்பாளுக்கு இங்கே ஒரு நாமா வழங்கப்படுறது. அதாவது எங்கும் வியாபித்து இருப்பதால் ஜகத்திற்கெல்லாம் ஆதாரமாக இருப்பதாலும் பூமி ரூபமாக இருப்பதாகவும் இங்கே உருவப்படுத்தப்பட்டு மஹ்யை நமஹ அப்படிங்கிற நாமாவில் அம்பாள் விளங்குகிறார். அடுத்த நாமா கணாம்பாயை நமஹ. கணங்களின் தாயார். கணம் என்பது கூட்டம். பரமசிவனுடைய பரிவாரங்களான பிரதமர்கள் முதலிய கூட்டங்களின் தாயார். அதாவது பரமசிவனுடைய பரிவாரங்கள் அப்படின்னாக்க கணங்கள் சொல்லப்படும். அந்த கணங்களின் தாயாராக உருவப்படுத்தப்படுறார். பரமசிவன் கணங்களின் தலைவரான விநாயகரையும் கணபதி, கணேசர் என்பது போன்ற பெயர்களாலும் கணன் என்றும் சொல்வது உண்டு. அவருடைய தாயார் என்று பொருள். இங்கு கணங்களின் தாயாராக அம்பாள் உருவப்படுத்தப்பட்டு கணாம்பாயை நமஹ அப்படிங்கிற நாமால் விளங்குகிறார். அடுத்த நாமா குஹ்யகாராத்யாயை நமஹ. குஹ்யர்களால் வழிபடப்படுவோள். பஞ்சதசி மந்திரத்தின் ஒரு வகைக்கு குபேரன் ரிஷியாக சொல்லப்படுறார். அதாவது 12 விதமாக அந்த பஞ்சதசி மந்திரத்தை அனுசரித்தால் முன்னாடி படிச்சிருக்கோம். அதில் குபேரன் ஒருவர். அதனால் ஒரு பஞ்சதசி மந்திரத்திற்கு குபேரன் ரிஷியாக விளங்குகிறார். குபேரனுடைய பரிவாரங்கள் குஹ்யர்கள் எனப்படுவார்கள். குபேரனாலும் அவருடைய பரிவாரங்களாலும் வழிபடப்பட்டவள் அப்படின்னு சொல்லப்படுறது. குஹ்யகம் என்பது மற்றவர்களுக்கு தெரியாத ஒரு ரகசியமான இடத்தில் வழிபடப்படுவோள். இது கௌலமுறையைச் சேர்ந்ததாகும். அப்படியும் அம்பாள் இங்கே உருவப்படுத்துகிறார். அதனால் அம்பாள் இங்கு குஹ்யர்களால் வழிபடப்பட்டவள் அப்படிங்கிற பொருள்பட குஹ்யகாராத்யாயை நமஹ அப்படிங்கிற நாமால் விளங்குகிறார். அடுத்த நாமா கோமலாங்கியை நமஹ. அழகிய மிருதுவான சரீரத்தை உடையவள். 460வது நாமாவில் நளினியை நமஹ அப்படிங்கிற நாமா நம்ம அனுசரிச்சுப்போம். அந்த நளினி என்ற கருத்து இங்கே மறுபடியும் பிரதிபலிக்கிறது. அதாவது நளினி அப்படின்னாக்க தாமரைப்பூ போன்றவள். கைகள், கால்கள், முகம், கண்கள் என்ற அவயங்கள் எல்லாம் தாமரைப்பூல் இருப்பதால், அதாவது அவ்வளோ அழகாக இருப்பதால் அம்பாளையே தாமரைப்பூவாக அங்கே சொல்லப்பட்டது. அப்படி நளினமான ஒரு சரீரத்தை உடையவள், அழகிய மிருதுவான சரீரத்தை உடையவள் அப்படிங்கிற பொருள்பட கோமலாங்கியை நமஹ அப்படிங்கிற நாமாவில் விளங்குகிறார். அடுத்த நாமா குரு பிரியாயை நமஹ. குருவிடம் பிரியமுள்ளவள். ஜெகத்குருவான பரமேஸ்வரனிடம் பிரியமுள்ளவள் அப்படின்னு சொல்லப்படுறது. தகுதி வாய்ந்த சிஷ்யர்களுக்கு ஸ்ரீவித்தியை உபதேசித்து இந்த உபாசனா பரம்பரையை கொண்டு செல்வது, காப்பாற்றுவது குருவினுடைய கடமை. அந்த குருவிடம் பிரியமுள்ளவள் அப்படின்னு சொல்லப்படுறது. ஒவ்வொரு உபாசகருக்கும் மந்திரத்தை உபதேசித்த குருவின் மனைவி, அதாவது ஒவ்வொரு உபாசகரும் தன் குருவின் மனைவியை அம்பாளாக கருத வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுறது. பொதுவாகவே எல்லா ஸ்திரீகளையுமே அம்பாளாக பாவிக்க வேண்டும் என்பது இந்த உபாசன முறையில் ஒரு முக்கியமான கொள்கை, ஒரு மரபாக சொல்லப்படுறது. இது குரு பத்னிக்கு விசேஷமாக சொல்லப்படுது இந்த நாமால. அதனால் குரு பிரியா என்ம அப்படின்னு சொல்லப்படுறார். குரு என்பது தேவகுருவான பிரகஸ்பதிக்கு பெயர். அவரிடம் பிரியமுள்ளவள். இப்படி பல பொருள்பட அம்பாள் இங்கு குருவிடம் பிரியமுள்ளவள் அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தோட குரு பிரியாயை நமஹ அப்படிங்கிற நாமாவில் விளங்குகிறார். அடுத்த நாமா சுதந்திராயை நமஹ. பிறர் உதவி இல்லாமலேயே தன் விருப்பப்படி செயலாற்றுவோள். எந்த காரியத்தை செய்வதற்கும் பிறருடைய உதவியை எதிர்பார்ப்பதில்லை. சாதனங்களும் தேவையில்லை அம்பாளுக்கு அப்படின்னு சொல்லப்படுது. தன் சங்கல்பம் ஒன்றினாலேயே எல்லா காரியங்களையும் செய்வோள் அப்படின்னு சொல்கிறார். இவள் தன் புருஷனான பரமேஸ்வனுக்கு அதீனமானவள். அவரோ இவளுக்கு அதீனமானவர். பரஸ்பரம் ஒருவருக்கு மற்றவர் அதீனமாக இருக்கிறார்கள். அதாவது இது மறுபடியும் சொல்லப்படுறது. அதாவது காமேஸ்வரனுடைய வெளிப்பாடு இருக்கும் பொழுது காமேஸ்வரி அங்கே அந்தரியாமியாக இருப்பா, இருந்து காமேஸ்வரன் இயக்கிறதாகவும், காமேஸ்வரி வெளிப்பாடு வரும்பொழுது அங்கே காமேஸ்வரன் அந்தரியாமியாக இருந்து அம்பாளை இயக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இங்கே பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் அதீனமாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. அதனால் ஒருத்தர் செயற்படும் பொழுது இன்னொருத்தர் அந்தரியாமையாக இருந்து அங்கே சுதந்திரமாக அவர்களை வந்து இந்த காரியங்களில் ஈடுபட வைக்கிறாளாம். அதனால் இருவருமே சுதந்திரமானவர்கள். காமேஸ்வரனை வந்து நம்ம உருவப்படுத்தினா காமேஸ்வரன் காமேஸ்வரோடு சேர்ந்து சுதந்திரமாக செயல்படுறார். அதுமாதிரி காமேஸ்வரியை வந்து செயல்படும் பொழுது காமேஸ்வரன் வந்து அந்தரியாமையாக இருந்து காமேஸ்வரியை சுதந்திரமாக செயல்பட விடுறாராம். அதனால் இங்கு பிறர் உதவி இல்லாமலேயே தன் விருப்பப்படி செயலாற்றுவள், சுதந்திரமானவள் அப்படிங்கிற பொருள்பட சுதந்திராயின மக அப்படிங்கிற நாமால் அம்பாள் விளங்குறார். அடுத்த நாம சர்வதந்திரேஷ்யின் மக, எல்லா தந்திரங்களுக்கும் தலைவி, 64 என்று சொல்லப்படும் தந்திரங்களை பொருந்தும்படி செய்வோள், அவைகளை பொருள் உடைவளாக செய்வோள், அவைகளுக்கு ஆதாரமாக இருப்போள். அதனால் எல்லா தந்திரங்களுக்கும் தலைவியாக உருவப்படுத்தப்பட்டு இங்கே சர்வதந்திரேஷ்யை நம அப்படிங்கிற நாமால் விளங்குறார். அடுத்த நாம தட்சிணாமூர்த்தி ரூபின்னே நம தட்சிணாமூர்த்தியின் ரூபமாக இருப்போள். பிரம்மா விஷ்ணு இவர்களுக்கு உபதேசிக்கும் சிவனுடைய ரூபம் தட்சிணாமூர்த்தி எனப்படும். தெற்கு முகமாக அமர்ந்திருப்பவர் என்பதால் தட்சிணாமூர்த்தி. மிக எளிய முறையில் அரிய கருத்தை உபதேசிக்கும் திறமை உள்ளதால் தட்சிணாமூர்த்தி எனப்படுவர். அதாவது தட்சிணா என்றால் சாமர்த்தியம், திறமை என்று சொல்லப்படுது. இவருடைய மந்திரம் தந்திர சாஸ்திரங்களில் பிரசித்தமானது. அந்த தட்சிணாமூர்த்தி ரூபத்தில் இருப்பவள். சிவனும் தேவியும் மூன்று விதமாக தோன்றுகிறார்கள். இருவரும் தனித்தனியே உருவங்களாக காணப்படுவது. இருவரும் சேர்ந்த அர்த்தநாரி ஸ்வரூபம். இன்னொன்று ஒற்றவர் ஒருவரில் மற்றவர் அடங்கி இருக்கும் வடிவம். காமாட்சியின் வடிவில் சிவன், தட்சிணாமூர்த்தியோடையில் அம்பாள் அடங்கியிருக்கலாம் அப்படி சொல்லப்படுது. இந்த தட்சிணாமூர்த்தி ரூபமாக இருப்போள் அப்படிங்கிற பொருள்பட தட்சிணாமூர்த்தி ரூபின் மக அப்படிங்கிற நாமா அழகாக விளங்குறது. இதற்கு அடுத்து வரக்கூடிய இரண்டு நாமாக்களும் இந்த தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபத்தின் தொடர்ச்சி தான். அதாவது அடுத்த நாமாவானது சனகாதி சமாராத்தியாயின் மக, சனகர் முதலியவர்களால் வழிபடப்படுபோள். சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர் என்ற நால்வரை ரிஷிகள் தட்சிணாமூர்த்தி ரூபம் கொண்ட தேவியை தொழிலடக்கிய சிவனிடம் உபதேசம் பெற்றவர்கள். ஆலமரத்தடியில் ஒரு விசித்திரமான காட்சி. இளைஞர் குருவாக அமர்ந்து உபதேசிக்கிறார், சிஷ்யர்களோ கிழவர்கள். குரு பேசாமல் மௌனமாகவே உபதேசிக்கிறார், சிஷ்யர்கள் சந்தேகங்கள் நீங்கியவர்களாக இருக்கிறார்களாம். அப்படி தட்சிணாமூர்த்திக்கு முன்னால் 4 பேரும், அதாவது சனகர், சனந்தரர், சனாதனர், சனத்குமாரர் 4 தட்சிணாமூர்த்தி ரூபத்தில் முன்னால் உட்கார்ந்து இது மாதிரி அவருடைய மௌனத்தையே தனக்கு வந்து ஒரு குரு சிஷ்ய பாவனையில் ஏற்றுக்கிறாராம். இந்த 4 பிரம்மாவின் மானசபுத்திரர்கள், சிறந்த யோகிகள், சிறந்த ஞானிகள், ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியின் சிஷ்யர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. தேவி உபாசனையில் கௌல மார்க்கம், சமய மார்க்கம் என்று 2 வழிகள் உள்ளன முன்னாடி சொல்லப்பட்டிருக்கு. அவற்றில் சமய மதத்தை பிரதிபாதிக்கும் சுபாகம பஞ்சகத்தில் இவர்களால் இயற்றப்பட்ட சனக சங்கீதா, சனந்தன சங்கீதா, சனத்குமார சங்கீதா என்று 3 சங்கீதங்கள் இருப்பதாக சொல்லப்படும். இவர்கள் அம்பாளுடைய சிறந்த பக்தர்கள் சொல்லப்படுது. இது பிரம்மாண்ட புராணத்தில் ரொம்ப தெளிவாக விளக்கப்படுது. இதனாலேயே இவர்கள் குரு பரம்பரையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால் சனகர் முதலிய 4 வழிபடப்படுபவள் அப்படிங்கிற பொருள்பட சனகாதி சவாராத்தியாயின் மக அப்படிங்கிற நாமால் அம்பாள் விளங்குகிறார். அடுத்த நாம சிவஞான பிரதாயினியின் மக, சிவசம்பந்தமான ஞானத்தை தன் பக்தர்களுக்கு தருபவள். சிவ என்றால் மங்களம். அந்த ஞானத்தை, அதாவது பிரம்ம ஞானத்தை அருள்பவள். சிவஞானத்தை அம்பாள் மூலமாகத்தான் அறிய முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. அசைவினாலேயே காற்றை அறிவது போல, உஷ்ணத்தினாலேயே நெருப்பை அறிவது போலவும், அம்பாள் மூலமாகவே சின்மாத்திரமான, நிர்மலமான, சாந்தமான சிவனை அறிய முடியும் என்று உதாரணம் கொடுக்கப்படுகின்றன. ஆகையால் அம்பாள் மூலமாகவே சிவனையும் திருமூர்த்திகளையும் அறிய முடியும் அப்படிங்கிறது சொல்லப்படுது. சிவனே அம்பாளை பற்றிய ஞானத்தை தருகிறார் என்றும் அர்த்தம் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லப்படுது. தட்சிணாமூர்த்தி ரூபிணி என்பதன் தொடர்ச்சி இந்த 3 நாமால் நம்ம இருக்கிறத பார்க்கலாம். அதனால் அம்பாள் இங்கே சிவசம்பந்தமான ஞானத்தை தன் பக்தர்களுக்கு தருபவள் அப்படிங்கிற பொருள் கூட சிவஞான பிரதாயின் மக அப்படிங்கிற நாமால் அழகாக விளங்குறார். இப்படியாக வசினியாதி அஷ்ட வாக் தேவதைகளால் அம்பாளுக்கு அருளி செய்யப்பட்ட இந்த நாமாக்கள்லாம் அம்பாளை பூமி ரூபமாக இருப்பவளாகவும், கணங்களின் தாயாராகவும், குக்கியர்களால் வழிபடப்படுபவளாகவும், அழகிய மிருதுவான சரீரத்தை உடையவளாகவும், குருவிடம் பிரியமுள்ளவளாகவும், பிறர் உதவி இல்லாமலேயே தன் விருப்பப்படி செயலாற்றுவளாகவும், எல்லா தந்திரங்களுக்கும் தலைவியாகவும், தட்சிணாமூர்த்தியின் ரூபமாக இருப்பவளாகவும், சனகர் முதலியவர்களால் வழிபடப்பட்டவளாகவும், சிவசம்பந்தமான ஞானத்தை தன் பக்தர்களுக்கு தருவதாகவும் இங்கே உருவப்படுத்தப்பட்டு நாமாக்களாக அருளி செய்யப்பட்டிருக்கு. அந்த நாமாக்களை அதே பாவனையிலேயே மந்திரம் போல ஜபம் செய்வோம். அம்பாளுடைய அருளுக்கு பாத்திரமாக வேண்டிக்கிறேன். ராதே கிருஷ்ணா.